உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு உறவில் இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு ரகசியமாக இருக்க போகுது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சத்தியம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம்.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஷ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
பாஸ்டர் கிரேஸ்வின்ஸ் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், டேட்டிங், வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ், திருமணத்தின் கோட்பாடுகள், இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சில நாட்களாகவே டச் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். நிறையா விஷயங்களை நம்ம மேல்நோட்டமாகவும் பார்த்துருக்குறோம், லாஜிக்கலான ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த புது சீரீஸ் ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் உடையது. அதனால தான் லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, நீ என்னுடைய மகனான ஈசாக்குக்கு ஒரு பொண்ணு பார்க்கும்போது இந்த கானானிய பொண்ணுங்கள்ட்ட வந்து யாரையும் பார்த்து கொண்டு வந்துடாத, என் குடும்பத்துக்கிட்டேயே போ, நான் எந்த ஊர்லேருந்து வந்தனோ அந்த ஊருக்கே போ, அங்கே ஷெம்முடைய வம்சாவளியிலேருந்து வந்திருக்கிற என்னுடைய குடும்ப ஜனங்க இருப்பாங்க, அவங்களுக்கு யெகோவா பற்றி தெரியும், யெகோவா தேவனை அறிந்திருக்கிற அந்த ஜனக்கூட்டத்திலேருந்து என் குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு பொண்ணை நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். பாரு, இது ஒரு முக்கியமான பிரின்சிபல். யெகோவா தேவனை அறிந்திருக்கிறவங்க தான் தன்னுடைய மகனுக்கு ஒரு மனைவியாக வேணும்னு அவர் விருப்பப்பட்டிருந்தார். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அவருடைய குடும்ப ஜனத்துக்கே அவர் அனுப்பி வைக்கிறார். அதே போல் ரெபேக்கால் யெகோவாவுடைய வெளிப்பாடு உள்ளவங்களாக இருந்தாங்க. லேட்டராக பார்க்குறோம், யெகோவா கிட்ட ஜெபம் பண்ணுற ஒரு ஸ்திரீயாகவும், யெகோவா கிட்ட இருந்து தரிசனங்களையும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்கன்றது நம்ம படிக்கிறோம். அப்போது தேவனை பற்றின ஒரு அறிவும், உண்மையான தெய்வத்தை பற்றின ஒரு வெளிப்பாடு உடையவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஈசாக்குக்காக தன்னுடைய தகப்பன் விருப்பப்பட்டார். இதே போல தான் நம்மளுடைய தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் விருப்பப்படுறார். பாருங்க, திருமணம்ன்றது ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை. இல்லை, கல்யாண வயசு வந்துச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது, அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்துங்கிற பொண்ணு ரொம்ப அழகாகுது, இல்லை பையன் ரொம்ப நல்லாகிறான், லட்சணமாகறான் பார்க்கறதுக்கு, அப்புறம் ரெண்டு பேருக்கு பிடிச்சி போயிடுச்சு, அதனால நம்ம ஏன் கட்டி வைக்கக்கூடாது. பாரு, இது வந்து வெறும் மேல்நோட்டமான விஷயங்கள், இதை விட ஆழமான காரணங்கள் வேணும். ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கணும்னா வெறும் லுக்ஸு, ஃபீலிங்ஸு, வயசு இதை மட்டும் பார்க்காம, பாரு இதை பார்க்கணும், ஆனால் இதை மட்டும் பார்த்துட்டு தீர்மானம் எடுக்கக்கூடாது. வேறு என்னத்தை பதில் பார்க்குறது, வேறு என்னத்த விஷயத்த நான் அலசி பார்க்கணும். கவுனிங்க, அவங்க தேவனை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்களா? ஏசு கிறிஸ்துவை உங்களை விட அவங்க அதிகமாக நேசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதமான விஷயம், உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவுனிங்க, உங்கள் வாழ்க்கையை கொண்டு ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சந்ததி மேலே நீங்கள் ஏற்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தேவனுடைய திருமண ஆசீர்வாதங்களை அதிகபட்சமாக நீங்கள் அனுபவிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை தேவ பயத்தில் நீங்கள் வளர்த்து இந்த உலகத்தில் சாதனையாளர்களாகவும் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக வளர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்போது தேவனை உண்மையாக நேசிக்கிற ஒரு நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான விஷயம், ரொம்ப ரொம்ப ஞானமான விஷயம். அப்போது அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு சாதனையாளராக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எழும்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அப்போது தேவனை உண்மையாகவே நேசித்து அவருக்காகவே வாழ்க்கை வாழணும்னு தீர்மானம் எடுத்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சகலத்தையும் செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. பார், அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிங்க, ஆவியான சகாயம் பண்ணுவார், அவங்களை திருமணம் பண்ணிக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஸ்டோரியிலேருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டியை கண்டுபிடிக்கும்படி தான் வேலைக்காரனை அனுப்புகிறார். இந்த ஸ்டோரி முழுவதும் பார்க்குறோம், வேலைக்காரனா எல்லா வேலைகளும் செய்கிறார், அவரே கிளம்புறாரு, அந்த பயணத்தில் இறங்குறாரு, அவரே ரெபேக்காளுடைய ஊருக்கும் போகிறாரு, ரெபேக்காவை கண்டுபிடிச்சி ரெபேக்கா கிட்டே பேசி, ரெபேக்காவுடைய குடும்பத்துக்கிட்டையும் பேசி, ரெபேக்காவுக்கு நகைங்களெல்லாம் கொடுத்து, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசுங்களை கொடுத்து, அப்புறம் ரெபேக்காவை பத்திரமாக கொண்டு வந்து ஈசாக்குக்கு ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ யோசிச்சு பாருங்கள், அத்தனை வேலையும் செஞ்சது யார்? அந்த வேலைக்காரன் தான். இப்போ இந்த ஸ்டோரியில் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில ஸ்டோரிஸில் பைபிளில் இந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர் ஒருத்தர் வந்துட்டு போயிடுறத நம்ம பார்க்குறோம். அவர் வந்து முக்கியமான வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மறைஞ்சிடுறார். ஃபார் எக்ஸாம்பிள், யோசேப்புடைய ஸ்டோரியில் பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் இரண்டாம் முறை ஆகாரத்துக்காக அவர் தேடி வரும்போது யோசேப்பு வீட்டில் ஒரு பணிவிடைக்காரன் இருக்கிறாரு, பொறுப்பாளியாக இருக்கிற வேலைக்காரன், அவர் தான் சகோதரர்களை யோசேப் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க கால்களெலாம் கழுவுறதுக்கு தண்ணீரை கொடுத்து அவங்களுக்கு போஜனத்தை கொடுக்குறாரு. யார் இந்த வேலைக்காரர்? ரொம்ப முக்கியமான வேலையை செய்கிறாரு. அடுத்ததாக ரூத்துடைய ஸ்டோரியில் பார்க்குறோம், அவர் தான் ரூத்துடைய அறுவடை வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு மேலே கண்காணியாக இருக்கிறாரு, அவர் தான் ஒரு கண்காணிப்பாளராக இருக்கிறாரு, பொறுப்பாளியாக இருக்கிறாரு, அவர் தான் ரூத்தை வெல்கம் பண்ணுறாரு ஃபீல்டுக்குள்ளே, ரூத்தை பற்றி நல்லா பேசுகிறாரு போவாஸ்கிட்ட. யார் இந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர்? கெட்ட குமாரன் ஸ்டோரியில் கூட ஒருத்தர் இருக்கிறாரே. அப்படி இந்த மூத்த குமாரன் வீட்டுக்கு வரும்போது அவங்ககிட்ட போய் சொல்கிறார், உங்கள் அப்பா எவ்வளோ நேசிக்கிறாருனா உங்கள் தம்பியை, உங்கள் தம்பி திரும்பி வந்த உடனே திருப்பி சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லை, ஒரு பலியை கொடுத்தாரு, கொழுத்த கன்ற பலி கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு அந்த வேலைக்காரன் தகப்பனுடைய அன்பை பற்றி பேசுகிறாரு, பலியான மிருகத்தை பற்றி மேன்மையாக பேசுகிறாரு. யார் இந்த வேலைக்காரர்? யோசேப் வீட்டில் இருந்த அந்த பணிவிடைக்காரர் யார்? யார் கிடையாலும் ஆபிரகாம் வீட்டில் அந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரனாக சகலத்தையும் செஞ்சு முடிச்சு அப்படியே மறைஞ்சிடறாரே அறாமா, யார் அந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர்? போவாசுடைய தோட்டத்தில் இருந்தாரே கண்காணிப்பாளர். இந்த ப்ராடிகல்ஸ் அண்ட் ஸ்டோரியில் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரனாக இருந்தார், யார் இது? யார் கடையாளம் இவர்? இவர் பரிசுத்த ஆவியானவர் கடையாளமாக இருக்கிறார். வேதம் முழுவதும் அநேக இடங்களில் பெயர் சொல்லப்படாத வேலைக்காரனாக இறங்கி வந்து முக்கியமான வேலைகளால் செஞ்சு முடிச்சுட்டு போகிறாரு. இந்த தெய்வீக வேலைக்காரன் பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், அவருடைய ஊழியத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம்னு சொல்லி. பை த வே, ஆபிரகாமுடைய ஸ்டோரியில், ஈசாக்குடைய ஸ்டோரியில் இந்த பேர் சொல்லப்படாத வேலைக்காரன் ஆவியானவர்னா, அப்போ ஆபிரகாம் யார் கடையாளம்? பிதாவாகிய தேவனு கடையாளம். ஈசாக்கு குமாரனாகிய தேவனு கடையாளம். ரெபேக்கால் சபையாகிய மனவாட்டி கடையாளம். எப்படி ஆபிரகாம் பேர் சொல்லப்படாத வேலைக்காரனை கூப்பிட்டு என் குமாரனான ஈசாக்குக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டுவான்னு சொல்லி ரெபேக்காவை பார்த்துட்டு வரதுக்கு அனுப்புனாரோ, அதே போல் பரமண்டலத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதா, நம்மளுடைய பரலோக பிதா, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற இந்த தெய்வீக வேலைக்காரனை அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவாக்காக ஒரு மனவாட்டிய சபையை அலங்கரித்து ஆயத்தப்படுத்துறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி வச்சிருக்கிறார். பாருங்கள், இந்த ஸ்டோரியில் பார்க்குறோம் இந்த வேலைக்காரனுடைய வேலையை, மிக முக்கியமான வேலையை மனவாட்டி ஆயத்தப்படுத்துறது, அலங்கரிக்கிறது, தயாராக்குறது. அதை தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செஞ்சிட்ருக்கிறார். சபையை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். சுவிசேஷம் பரவிட்டு இருக்குது, அநேக சபைக்கு சேர்க்கப்பட்டுருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு சபை விசுவாசிகளை ஆவின் வரங்களால் நிரப்பிட்டுருக்கிறாரு. ஆவின் கனியை கொடுக்குறாரு, அவங்கள பலப்படுத்துகிறாரு, அவங்கள ஊக்குவிக்கிறார். அவங்கள கிறிஸ்துவ போலவே, கிறிஸ்துவுக்கு ஏதுவாக, கிறிஸ்துவின் சாயலாக அவங்கள உருமாற்றிட்டுருக்கிறார். இதுதான் ஆவியானவருடைய வேலை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் இந்த ஸ்டோரியில். கிட்டத்தட்ட 22 தடவை தன்னுடைய எஜமான பற்றி பெருமையாக பேசுகிறத படிக்கிறோமே ஜெனிசிஸ் 24ல். பார், 22னா வெளிப்பாடுக்கான ஒரு எண் வேதத்தில், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நம்பர் 22 இஸ் அ நம்பர் ஆஃப் ரெவலேஷன் இன் த பைபிள். அப்போது இந்த வேலைக்காரன் 22 தடவை எஜமானை பற்றி பேசுகிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு வந்திருக்கிறார்? நம்மளுடைய பரலோக பிதாவை பற்றியும் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் மேன்மையாக பேசும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரையே புகழ்ந்து பேசும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஹீ இஸ் ஹியர் டு ரிவீல் த க்ளோரிஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன். அது மட்டும் இல்லை, நம்ம படிக்கிறோம் இந்த வேலைக்காரர் ஆபிரகாமுடைய சொத்துக்களுக்கு அடையாளமாக 10 ஒட்டகத்து மேலே அருமையான பொக்கிஷங்களை கொண்டு வர்றார். எபேசியர் 1:13 நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் தான் டெபாசிட். வரப்போகிற ஆஸ்திகளுக்கு அவர் தான் டெபாசிட். அவரை கொடுத்து பிதாவானவர் சொல்கிறாரு, வரப்போகிற நாட்களில் இன்னும் என்ன நான் கொடுக்க போகிறேன் தருமா உனக்கு அப்படின்றார் சபையை பார்த்து. இதுதானே அன்னைக்கு அந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர் சொன்னார். கேமான், அப்போ இந்த ஸ்டோரியில் இந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் நினச்சினு இருக்கிறீங்க இது அப்படியே ஸ்லோவாக பைபிள் ஸ்டடியாக மாறிங்கிறது பதர் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட்டாக என்னான்னு தெரியலையே. பாருங்க, வரேன் பாருங்க ரிலேஷன்ஷிப்புக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ரெபேக்காலாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் ஈசாக்கை போல ஒரு வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெயர் சொல்லப்படாத வேலைக்காரன் இருக்கிறாரு, அவரோட ஒரு உறவை வளர்த்துக்கிட்டு அவருக்கு நீ தலைமைத்துவத்தை கொடுத்தனா உன் வாழ்க்கையில் ஒரு சரியான நபரை நீ கண்டடைய முடியும், ரைட் கைண்ட் ஆஃப் பர்சனை நீ கண்டுபிடிச்சு உன்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியும். பாருங்கள், ரெபேக்கால் அன்னைக்கு அவங்க ஒரு குடத்தை எடுத்துகிட்டு கிணறுகிட்ட வர்றாங்க சாயங்கால நேரம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த சர்வன்ட் ஏற்கனவே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இப்போது வர்ற ஏதாவது பொண்ணுக்கிட்ட நான் கேட்க போகிறேன், கொஞ்சம் தண்ணி குடுமா குடிக்கிறதுக்குன்ட்டு. அந்த பொண்ணு, உங்களுக்கு மட்டும் இல்லை சார், உங்கள் ஒட்டகத்துக்கே தண்ணி கொடுக்குறேன் நான்னு சொன்னால், இந்த பொண்ணு தான் நீங்கள் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். அதே போல் ரெபேக்கால் வர்றாங்க, குடத்தை எடுத்துகிட்டு வராங்க. இந்த வேலைக்காரன் ஓடுறார், பார், ரெபேக்காக்கிட்ட போய் கேட்குறாருமா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா குடிக்கிறதுக்குன்ட்டு. அதுக்கு ரெபேக்கால் ஜெபம் பண்ணது போலவே சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை சார், உங்கள் ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணியை கொடுக்குறேன் நான் அப்படின்னு. என்ன ஆச்சரியம்! ஆனால் இந்த விஷயத்தை கவனிங்களேன், இவர் ஏன் ரெபேக்காட்ட போய் தண்ணியை கேட்குறாரு? இவர் கூடவே எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, 10 ஒட்டகம்னா அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு 10 வேலைக்காரங்களாவது வந்திருக்க மாட்டாங்களா? நான் சொல்கிறேன், நிறையா வேலைக்காரங்களே வந்திருப்பாங்க கூடவே. இவருக்கு தண்ணி வேணும்னு சொல்லியிருந்தாருன்னே போதும், இவங்க எல்லோரும் தண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவர் வேறு த்ரோட்டை கிளியர் பண்ணியிருந்தாலே நிறைய பேர் ஓடி போய் இவருக்கு ஒரு குடம் நிறைய தண்ணி கொண்டு வந்திருப்பாங்களே. இவரே ரெபேக்காக்கிட்ட ஓடி போகிறாரு, ரெபேக்காக்கிட்ட போய் மாக்கும் தண்ணி கொடுமானு ஏன் கெஞ்சுன்னு இவர் ஓடி போனாராம். அது நம்ம படிக்கிறோம் பாருங்கள். நான் ஆச்சரியமான விஷயம் இது, ஏன் அப்படி பண்ணார்? ஏன்னா இவர் வெறும் தண்ணீருக்காக மட்டும் தாகமா இல்லை, ரெபேக்காலுக்காகவே தாகமா இருக்கிறார். இந்த வேலைக்காரர் பரிசுத்த ஆவியானவர் கடையாலும் இன்னைக்கு நீங்க ரெபேக்கால போல ஒரு சிங்கிள் வுமனா கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஈசாக்க போல ஒரு சிங்கிள் மேனா கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு ஒரு வாழ்க்கை துணையின் உறவு ஏற்படுறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற அந்த பெயர் சொல்லப்படாத அந்த வேலைக்காரனோட ஒரு தொடர்பு ஏற்படணும், ஒரு நட்பு ஏற்படணும், ஒரு உறவை நீ வளர்த்துக்கணும். அவர் உங்ககிட்ட ஓடி வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. See, this unnamed servant, the Holy Spirit is running to you. Are you single today? தனி நபரா இருக்கீங்களா? எனக்கு ஒரு திருமணம் நடந்தா நல்லா இருக்கும், இதுதான் சரியான நேரம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது ஆவியானவரோட ஒரு உறவை வளர்த்துக்க, அவரோட ஒரு நட்பை வளர்த்துக்க. அவர் உனக்காக தாகமாக இருக்கிறார், உன் மேலே வாஞ்சையாக இருக்கிறார், உன்னோட நெருக்கமாக இருக்கும்னு விருப்பப்படுறார். பார், அவர் உங்ககிட்ட ஓடி வர்றாரு. ஏன்? ஏன்னா நீ வேணும் அவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் வேணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாரு, உங்களோட ஒரு நட்பை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. சிங்கிளாக இருக்கிறீங்களா? திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவரோட ஒரு நெருக்கத்தை வளர்த்து கொள்ளும்படி இது சரியான நேரம். ஒரு மனைவியோட உறவை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு கணவரோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆவியானவரோட ஒரு நட்பை வளர்த்துங்க. அதனால தான் பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 13:14 அவர் ஆசீர்வதிச்சு சொல்கிறாரு, பெனடிக்ஷனை கொடுக்கும்போது சொல்கிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. கவனிச்சிங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை, அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தகுதியே இல்லாத நம்மளை தேடி வந்து நமக்காக மரித்து இலவசமான அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய நன்மைகளை நம்ம கொடுத்துட்டு போனார். இலவசமாக, தகுதியே இல்லை, அது பேர் கிருபை. அன்பை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய அன்பு. அவரை போல் நம்மளை யாராவது நேசிக்க முடியுமா? பிதாவானவர் நேசித்தார், ஒரே குமார் நம்மளுக்காக கொடுத்தார். ஆனால் ஆவியானுடைய ஐக்கியம்ன உடனே அதை பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரில. ஆவியானவர் உடனே என்ன நம்மளுக்கு? அந்நிய பாஷை, வரங்கள், ஆவியின் கனி, பிசாசு ஓடுது பதர், தீர்க்க தரிசன வரம், இதெல்லாம் முக்கியம் தான், அதெல்லாம் அவர் தான் தர்றாரு. ஆனால் அவர் கொடுக்கறதுலே சிறந்த கிஃப்ட்டு எதாவது தீர்க்க தரிசனத்தை விட அதிகமாக முக்கியமானது. ஆவியின் வரங்கள், அத்தனை வரங்களை விட ரொம்ப முக்கியமான வரம் நபதர் வரம் அது, அவருடைய நட்பு. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரத்தை நீட்டிட்டு சொல்கிறார், ஹாய், ஐ எம் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஐ வாண்ட் பி யுவர் ஃப்ரெண்ட். ரெபேக்கா, உங்ககிட்ட ஓடி வர்றமா, உன் குடத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவியா? உன் வாழ்க்கையிலேருந்து எனக்கு நட்பை தருவியா? உன் தினசரி நாளிலேருந்து அந்த ஒவ்வொரு 12 hours, 24 hours, can you give me some time? Can you give me your energy? Will you spend time with me? Will you speak to me? Will you cultivate a relationship with me? என்னோட ஒரு நட்பை வளர்த்துக்க நீ வாஞ்சையாக இருக்கிறியான்னு ஆவியானவர் கேட்குறார். ஏன்? ஏன்னா அவர் வாஞ்சையாக இருக்கிறார். எப்படி தேவன் அவருடைய அன்பை கொடுக்க வாஞ்சையாக இருக்கிறாரோ, ஏசு கிறிஸ்து கிருபை கொடுக்க வாஞ்சையாக இருக்கிறாரோ, இன்றைக்கி பரிசுத்தாவியானவர் ஐக்கியத்தை கொடுக்க வாஞ்சையாக இருக்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தை கிரீக் மொழியில் கோயினோனியா, கோயினோனியானா அதுக்கான அர்த்தங்கள் ஐக்கியம், நட்பு, நட்பு, நல்லா கவனிங்க, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? பார்ட்னர்ஷிப். அவர் சொல்கிறார், ஒரு கூட்டுறவுலவா, என் கூட கூட்டு செஞ்சு வேலை செய், என் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இறங்கு. மூணாவது என்ன தெரியுமா? நெருக்கம், இன்டிமசி. த ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு ஆஃபர் ஆல் தீஸ் திங்ஸ் டு யூ. இஃப் யூ ஆர் அ ரெபேக்கா டுடே, இஃப் யூ ஆர் அ ஐசக் டுடே, இஃப் யூ ஆர் சிங்கிள் டுடே, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு ரகசியம், பரிசுத்த ஆவியானவரோட உறவை வளர்த்துங்க, சரியான வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரே உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். பை த வே, ஈசாக் என்ன பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம்? வசனத்தை படிக்கிறோம் Genesis 24, ஈசாக்கு அவருடைய வயல்வெளியில் அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாராம், தியானித்து கொண்டிருந்தார். வயல்வெளிக்கு பல அர்த்தங்களை கொண்டு வர முடியும். முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆகாரம் வளர்கிற இடம், தானியங்கள் வளர்கிற இடம், விதைகள் இருக்கிற இடம், தேவனுடைய வார்த்தை கடையாளம். நீங்கள் ஈசாக்கா தனியாக இருக்கிறீங்களா, சிங்கிளாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையில் நேரத்தை செலவழிச்சிட்டு சொல்லுங்கள், ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சகாயம் பண்ணுங்கள். பாருங்கள், ஈசாக்கு அந்த வேலைக்காரருக்கு பொறுப்பு கொடுத்து சொன்னார், நீங்கள் வழி நடத்துங்க. ஐயா, உங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணை வேணும்னு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் வழி நடத்துங்க. லீட் த வே. சி, ஹி லெட் த அன்னேம் சர்வன்ட் லீட் த வே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸில் பரிசுத்தாவியானவருக்கு தலைமைத்துவத்தை கொடுங்க. உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு லீடர்ஷிப் கொடுக்க வேண்டாம், உலகத்துடைய டிமாண்ட்ஸ்க்கு லீடர்ஷிப்பை கொடுக்க வேண்டாம், இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டுமா, மேட்ரு பண்ணி சைட்டில் நான் போட்டுமா, இல்லை நான் டேட்டிங்கில் இறங்கட்டுமா, இல்லை ஒரு ஒருத்தர் அப்டேட் செக் பண்ணினே போட்டா நான் யார் யார் என்ன வாக்க தோணும்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ஷில் இறங்கட்டுமா. பிரதர் என் கூடவே பச்சனந்தான் பதார், அவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சே, இல்லை இந்த பொண்ணு அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு எப்போ தான் ஆகப்போகுது, ரஷ் பண்ணாதீங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், வழி நடத்துங்க ஆவியானவரே. இப்போ இந்த கேள்வி வருது, எப்படி பதார் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி பதார் நான் லீடர்ஷிப் கொடுக்குறது, வார்த்தையின் மூலமாக. ஈசாக்கு தன்னுடைய வயல்வெளியில் தியானம் பண்ணிட்டு இருந்து பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்தார், லீடர்ஷிப்பை கொடுத்தார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் ஞானத்தின் கோட்பாடுகளை நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி நம்ம சமர்ப்பணம் பண்ணும்போது அது மூலமாக ஆவியானவர் வழி நடத்துவார். பாருங்க, ஆவியானவர் தான் வார்த்தை எழுதினார், வார்த்தைக்கு வெளியே வார்த்தை அப்பாற்பட்டு அவர் வழி நடத்த போகிறதில்லை. அவர் எது பேசினாலும் எது செஞ்சாலும் அவருடைய அசைவு எதுவாக இருந்தாலும் அது வார்த்தைக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். நோவாவுடைய பேழையில் அந்த ஒரு ஜன்னல் வழியாக தான் புறா வெளியே போகிறதும் வர்றதும், அதே போல் புறாவானவர் பரிசுத்தாவியானவர் வார்த்தைன்ற ஜன்னல் வழியாக தான் நம்மக்கிட்ட பேசுவார், வார்த்தைன்ற கோட்பாடுகள் வழியாக தான் நம்ம வழி நடத்துவார். இன்றைக்கி நீங்கள் ரெபேக்காலாக இருக்கலாம், ஆவியானவர் உங்ககிட்ட ஓடி வந்து சொல்கிறார், நான் உன் மேலே தாகமாக இருக்கிறேன், உன் மேலே வாஞ்சையாக இருக்கிறேன், என்னோட ஒரு நட்பை வளர்த்துக்க, ரெபேக்கா உன்னுடைய குடத்துலேருந்து எனக்கு தண்ணியை தருவியா, உன் நாள்லேருந்து என்கிட்ட ஒரு நேரத்தை செலவழிப்பியா, என்கிட்ட பேசுவியா, ஈசாக் வயல்வெளியில் தியானம் பண்ணு, எனக்கு லீடர்ஷிப்பை கொடு, உன் வாழ்க்கை துணையை நான் உங்ககிட்ட கொண்டு வர்றேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணும்போது அவரோட நட்பை வளர்த்துக்கும் போது ஏற்ற துணையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்படி நீங்கள் கண்டுபிடிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்காக வேலை செய்வார். டாக்டர் கென்னத் ஹேகன் சொல்கிறாரு, சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபாலோவிங் த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வெற்றின்றது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை நம்பி அனுப்பி வச்சார், என் மகனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி. பிதாவானவரே பரிசுத்த ஆவியானவரை நம்பினார்னா நம்ம ஏன் நம்பக்கூடாது? இன்னைக்கு ஜீசஸ் பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அவருடைய மனவாட்டியான சபையை பரிசுத்தாவியானவர் அலங்கரிக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஜீசஸ் சொல்கிறார், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஏன்னா பரிசுத்தாவியானவர் எனக்காக வேலை செய்கிறார், அவர் எனக்காக ஒரு வாழ்க்கை துணை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு பிதாவானவர் பரிசுத்தாவியானவரை நம்புகிறாரு, தான் குமாரனுக்கு ஒரு மனவாட்டியை கண்டுபிடிக்கணும்னு. குமாரன் நம்புகிறாரு, எனக்காக ஒரு மனவாட்டியை ஆவியானவர் ஆயத்தப்படுத்துவார்னு சொல்லி. பிதாவானவர் நம்புகிறாரு, குமாரன் நம்புகிறாரு. நீங்கள் நம்பக்கூடாதா? நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்களா? நீங்கள் நம்பக்கூடாதா பரிசுத்தாவியானவரை? பிதாவும் குமாரனும் நம்புகிற அந்த பரிசுத்தாவியானவர் நீங்கள் நம்புங்க, ஒப்பு கொடுங்க வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க, சிங்கிளாக இருக்கிற இந்த நாட்களை பயன்படுத்திக்கங்க, அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. பரிசுத்த ஆவியானவரோட ஒரு நெருக்கத்தில் இறங்குங்க. இதை பற்றின டீட்டெயில் டீச்சிங்ஸ் பெட்ரா வர்ஷிப் சென்டர் யூடியூப் சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது, பெட்ரா ஆடியோ சர்மன்ஸ் ஸ்பாட்டிஃபை சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள் எப்படி ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு உறவை வளர்த்துக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட்னு ஒரு சீரீஸே நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள், அதை போய் கேளுங்க, பயன்பெறுங்க. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் ஒரு நண்பனாக இருக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார், அவரோட நட்பை வளர்த்துங்க, அவர் உங்களை நிறைவாக்குவார், கிறிஸ்துவுக்கு உங்களை உங்களை நிறைவாக்குவார். ஒரு சில பேர் பாருங்கள், ஐயோ நான் 50, என்னுடைய இன்னொரு 50 யார், ஐயோ நான் பாதி, என்னுடைய இன்னொரு பாதி யார், யார் என்ன நிறைவாக்குறான்னு ஒரு வாழ்க்கை துணை தேடுற ஒரு பயணத்தில் இறங்குறாங்க, டேஞ்சர். அந்த மாதிரி ஒரு நபரை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ பாவம் அவங்க. ஏன்னா ஐயோ நான் பாதி, என்னுடைய இன்னொரு பாதி நீ தான், அப்படி நீங்கள் போய் கல்யாணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை ஒன்றிலாம் போயிரும்பார். ஏன்னா அவங்க கிறிஸ்துக்குள்ள நிறைவாக இல்லை. நீங்கள் ஆவியானவரோட ஒரு நட்பை வளர்த்துக்கும் போது அவர் உங்களை நிறைவாக்குவார், கிறிஸ்துவின் வெளிப்பாடுகளை கொடுத்து உங்களை 100% மாற்றுவார். சி மேரேஜ், எ ட்ரூ மேரேஜ், எ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் இஸ் நாட் அபவுட் 50-50 கமிங் டுகெதர். 50% ஒன்றா சேர்றது திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ரகசியம் இல்லை. 100க்கு 100 கிறிஸ்துவுடன் நிறைவாக இருக்கிறவங்க இன்னொரு 100க்கு 100 கிறிஸ்துவுடன் நிறைவாக இருக்கிற ஒரு நபரோட இணையிறது தான் திருமணத்தின் ஆரோக்கியத்தின் ரகசியமே. அதை யார் பதில் செய்ய முடியும்? ஹோலி ஸ்பிரிட். அவரோட நட்பை வளர்த்துங்க, ஹி வில் மேக் யூ ஃபுல் இன் கிரைஸ்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவரை ஒரு பார்ட்னராக ஏற்றுக்கும் போது அவர் வழி நடத்துவார், அவர் சொல்லிக் கொடுப்பார், அவரே உங்களுக்கு சரியான நபர்களோட கனெக்ஷன்களை ஏற்படுத்துவார், அவர் அந்த சரியான நபரை செலக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சொல்லி தருவார். கவலைப்படாதீங்க, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா யாரும் கட்டிக்க விருப்பப்படாத ஒருத்தரை என் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டுருவாரா பிரதர், எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கொண்டு வந்துடுவாரா, பிடிக்காத ஒரு மாப்பிள்ளைய வேப்பிள்ளை மாதிரி இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்துடுவாரா? கவலைப்படாதீங்க. ஈசாக்கு சமர்ப்பணம் பண்ணாரு, அழகான ரெபேக்காவை ஆவியானவர் கொண்டு வந்தார், கரெக்டா இல்லையா? ஈசாக்கு ரெஸ்ட் எடுத்தார், நீங்கள் பார்த்துங்க, அழகான பொண்ணு கொண்டு வந்தார். ரெபேக்கால் ஆவியானோரோட ஒரு நட்பை வளர்த்துக்கிட்டாங்க. ஆவியானோர் என்ன பண்ணார், அருமையான ஆணலகன், கர்த்தருடைய ஞானத்தில் வளர்ந்திருந்த ஒரு மெச்சோரான ஒரு பிள்ளை ஈசாக்குக்கு தான் கொண்டு போய் விட்டார். அப்போ ஆண்டவருக்கு சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறப்பா அந்த பொண்ணை, தயவுசெய்து நீயாவது கட்டிட்டு ஒரு வாழ்க்கை கொடுறா அப்படின்னு ஆண்டு சொல்ல மாட்டார். கவலைப்படாதீங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகாகவும் ஞானமாகவும் அறிவாகவும் தேவனை அறிந்த ஒரு நல்ல மெச்சோரான ஒரு நபரை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் கண்டுபிடிக்க சகாயம் பண்ணுவார், அதான் சொல்ல வரேன். ஸோ டோன்ட் வரி, ஹி வில் நாட் ப்ளே யூ அவுட். சமர்ப்பணம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரோட ஒரு நட்பை வளர்த்துங்க. ஸோ கற்றுக்கிட்டீங்களா என்ன பதறது? இது வரைக்கும் நினச்சி பார்க்காத ரகசியம் என்ன பதறது? வாழ்க்கை துணையை தேடுற அந்த ப்ராசஸில் இது தேவை. ஆமாம், அந்த ரகசியமே இது தான். திருமண உறவில் போகிறதுக்கு முன்னாடி தேவனோட அவருடைய ஆவியானோரோட ஒரு நட்பில் இறங்குங்க, ஒரு அன்பில் இறங்குங்க, ஒரு உறவுக்களை இறங்குங்க. இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும், உங்களுக்காக பெரிய நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருப்பார். இந்த டீச்சிங் மூலமாக நீங்கள் நிறையா நன்மைகளை பெற்றிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் அநேகருக்கு இதை பாஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அநேக நன்மையான விஷயங்களை ஐசக் ரெபேக்கா ஸ்டோரியிலேருந்து கற்றுக்க போகிறோம் வரப்போகிற எபிசோட்ஸில். மீண்டும் உங்களை நான்
இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிள் ஆக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.